நமஸ்காரம். ஒரு விஷயத்தை பத்தி அடியனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நடுவில் எனக்கு ஒரு குழப்பம் வந்தது. அங்குத்தேன் அல்லேன், இங்குத்தேன் அல்லேன், உன்னை காணும் அவாவில் விழுந்து நான் எங்குத்தேனும் அல்லேன். இது நம்மாழ்வாருடைய பாசுரம். இந்த சம்சாரத்திலையும் என்னால் இருக்க முடியல. நீ இன்னும் வைகுந்தத்தை கொடுக்கவில்லை, அதனால நான் எங்க இருக்கேனே தெரியல. உன்னை காணணுங்கிற விருப்பம் மட்டும் இருக்கு, அதனால ரொம்ப அலமாப்படைந்தேன், துக்கப்பட்டேன்னு சொல்றார். எப்பவுமே நாம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்னால், ஒரு நிலைப்பாடு எடுத்தால், ஒண்ணு இந்த பக்கம் இருக்கணும் இல்ல அந்த பக்கம் இருக்கணும்னு வா. இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம இருந்தால் குழப்பம் மிஞ்சும். அந்த குழப்பம் எனக்கு வந்தது எதுலேன்னு சொல்றேன். பொதுவா உபன்யாசம்னு சொன்னால் பொது மேடையில ஏறி சொல்றது, அதுல பலதரப்பட்ட மக்களும் வந்திருப்பா, முதல் தரம் வர்றவாளும் வருவா, ஓரளவுக்கு ஒரு கொஞ்ச நாள் கேட்டவர்களும் வருவார்கள். அங்க அப்படியே புராணங்கள், இத்திகாசங்கள், ஆழ்வார் பாட்டு, அதுல இருந்தெல்லாம் வெவ்வேறு விஷயங்கள் எடுத்து கொஞ்சம் ரசமா எல்லாருக்கும் ஈர்க்கத்தக்க வகையில எது இருக்குமோ சட்டுன்னு புரியுமோ அந்த மாதிரி விஷயத்த சொல்லிவிடுறது. இதுதான் ரொம்ப நாளா இருக்கிற ட்ரெடிஷன், மரபு. இன்னொன்னு காலக்ஷேபம்ங்கிறது, அது ஒரு செலக்டட் ஆடியன்ஸ், ஒரு 80 பேர், 100 பேர் இல்ல 50 பேர். வியாக்கியானங்களே அதனுடைய சாஸ்டிட்டி, அது என்ன சொல்லியிருக்கோ அந்த கஷ்டமான அர்த்தத்தை வரி மாறாமல் அப்படியே சொல்லிட்டு போறது, அது காலக்ஷேபம். எடுத்தெடுப்புல யாரும் காலக்ஷேபம் கேட்க முடியாது. மெது மெதுவாகத்தான் உபன்யாசம் கேட்டு ஓரளவுக்கு விஷயத்தை தெரிஞ்சுனுட்டு அதில் ஆர்வம் ஏற்பட்டு அப்புறம் காலக்ஷேபத்துக்கு வரணும். இப்படித்தான் முறை. ஆனால் காலக்ஷேபத்துக்கு யார் கேட்க வர்றாங்கிறத ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் உண்டு. இந்த மாதிரி தான் வரணும், ட்ரெஸ் கோட் உண்டு, அவர்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்ன்ற ஓரளவுக்கு உண்டு. அதெல்லாம் இருந்தால் தான் வர முடியும். இப்ப அப்படின்னு யாரும் நிர்பந்தப்படுத்துறது இல்லை, ஆனா தானே அது வந்துடும்னு வச்சுங்க. இப்போ ஆரோ திடீர்னு புதுசா ஒருத்தர் காலக்ஷேபத்தில் வந்து உட்கார்ந்தா கூட அவ ஒரு அரை மணியில கிட்டத்தட்ட எழுந்து போயிடுவா, அப்படித்தான் இருக்கும்னு வச்சுங்க. அவ்வளவா புரியாது, தெரிஞ்சவர்களுக்கு தான் புரியும். இப்ப இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் சொல்லிட்டேனா, ஒன்னு உபன்யாசம், இன்னொன்னு காலக்ஷேபம். இதுல காலக்ஷேபத்தில் மட்டுமே சொல்றதுன்னு நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம். உபன்யாசம்னா என்ன வேணா சொல்லுவா, எல்லாருமே இருப்போம், கேட்பார்கள். இதுல அடியனுக்கு என்ன தோணித்துனால், காலக்ஷேபத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட வேண்டாம், ஆனா ஓரளவுக்கு உபன்யாசத்துக்கு யார் வந்துட்டு இருக்கார்களோ, கஷ்டமான விஷயமா இருந்தா கூட உபன்யாசம்ங்கிறதே எளிமைப்படுத்தி சொல்றதானே, எளிமையானதை சொல்றதானே, அந்த எளிமையான வகையில எல்லாரையும் போய் சேரும்படிக்கு கொஞ்சம் கட்டமான விஷயங்களையும் சொல்லுவோம். இதடியும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முடிவெடுத்து, சரி ஒரு சமமா இருந்தா கூட அதை எளிமைப்படுத்தி சொல்லுவோம் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன். ஓரளவு அது வெற்றிகரமாக தான் இருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, கேட்கிறார்கள். அதனால நான் அப்படியே வெறும் ரசமா மட்டும் உபன்யாசம்ங்கிறதுல சொல்லிட்டு போயிடுறது இல்லை. இப்ப ஜெகத் எப்படி சிட்டிக்கப்படுறதுலேருந்து திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம், இதுக்கெல்லாம் என்ன அப்படி ஓரளவுக்கான அர்த்தம்ங்கிறதுல இருந்து, வேதாந்தத்தில் இருக்கிற கருத்துக்கள்ல இருந்து, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் உபன்யாசத்தை போல சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இது அடியும் புதுசா கண்டுபிடிக்கல, முன்னாடியும் அது மாதிரி சொன்னவர்கள் உண்டு, அதே போல அடியும் சொல்லிட்டு இருந்தேன். இதுல என்ன ஒரு புகார் எழுந்ததுனால், அது என்ன இப்ப காலக்ஷேபம் பண்ண போறீரா இல்ல உபன்யாசம் சொல்றீரா, ஒன்னும் இதை இப்படி பண்ணணும் இல்ல அதை அப்படி பண்ணணும், உபன்யாசத்துல போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிறாப்புல ஒரு கருத்து. நான் இத்தனைக்கும் எது காலக்ஷேபத்துக்குன்னு இருக்கோ அதுல இருக்கிற எல்லாத்தையும் எல்லாம் எங்கேயும் போட்டு உடச்சுடல, அது இன்னும் காலக்ஷேபம் நித்தியம் அடியேன். ஊர்ல ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறச்சியெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன், சென்னையில் இருந்த வரைக்கும் 20 வருஷம் சொன்னேன், நிறைய கிரந்தங்கள் பூர்த்தி ஆயிடுத்து, அது நன்னாவே நடந்திருக்கு. ஆனா என்ன ஒன்னும், நல்ல உயர்ந்த அர்த்தங்கள் நம்ம ரொம்ப தேவை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறதெல்லாம் காலக்ஷேபத்தில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி அர்த்தங்கள் தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். கொஞ்சம் அந்த சந்தோஷத்தை பொதுமக்களும் படட்டுமே அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஆசை என்னன்னா, இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா இன்னும் 10 பேர் காலக்ஷேபத்துக்கு வருவா இல்லையா அப்படிங்கிற எண்ணத்தோட தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா இது ஒரு தெரியா காலக்ஷேபத்தோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணுமா, உபன்யாசத்துல சொல்லணுமா வேண்டாமா, இன்னும் கேள்விக்குறிதான் வச்சுங்கோ. அதனாலதான் அங்குத்தே நல்லே இங்குத்தே நல்லேன்னு சொன்னேன். இப்ப இன்னொன்னு, இந்த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி, அது எப்படி வாட்ஸ்அப்ல சொல்லலாமா, வெப்சைட்ல எல்லாம் கேட்க கூடாது இல்லையா, நேரத்தானே ஒரு குரு நடத்துல உட்காந்து கேட்கணும், இப்ப எதற்காக நேர் இது எல்லாத்தையும் உபயோகப்படுத்துறீர் என்னும் கேள்வி வந்தது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாருக்குமா எல்லாத்திலையும் எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொன்னவர்கள் கூட ரொம்ப முக்கியமான கிரந்தங்களையே இந்த டெக்னாலஜி மூலம் உபயோகப்படுத்தி 6-4 பேருக்கு சொல்லிட்டு தான் இருக்கா. இப்ப டெக்னாலஜி படி ஸ்கைப் மூலமாகவோ இன்டர்நெட் மூலமாகவோ சொல்லணும்னு ஆன பிற்பாடு, அது 4 பேருக்கு சொன்னாலும் ஒண்ணுதான், 40 பேருக்கு சொன்னாலும் ஒண்ணுதான், 400 பேருக்கு சொன்னாலும் ஒண்ணுதான், இது என் கொள்கை. இல்ல இல்ல, டெக்னாலஜியே உபயோகப்படுத்தினாலும் அந்த 4 பேருக்கு மட்டும்தான் சொல்லணும், மேல 40 பேருக்கு சொல்ல வேண்டாம் என்று கருத்து இருக்கலாம். அதனாலதான் சொல்லிட்டேன், அடி என் பண்ண முயற்சிக்கு என்ன பலத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லிடுறேன். உபன்யாசத்திலேயே கூட கஷ்டமான விஷயம் வருது, ஆனா அதை ஒரு தரைக்கு 2 தரம் திரும்ப 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 சொல்லி புரியணும். சில பேர் கூட தோணும், என்னத்துக்கு இவர் கஷ்டப்படுத்துறாரு நம்மளே, நம்ம பாட்டுக்கு ஈஸியா ஏதாவது விஷயம் கேட்டு போலாம் இல்லையா என்று தோணலாம். ஆனா அந்த மாதிரி ஈஸியாவே வாழ்க்கையை முடிச்சிட முடியாது இல்லையா, வாழ்க்கையிலேருந்து வெளியேறி ஆகணும், நமக்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைச்சாகணும், அப்ப அதுக்கு சிலதெல்லாம் தெரிஞ்சுன்னு ஆகணும், பண்ணித்தான் ஆகணும். அந்த எண்ணத்தோட கொஞ்சம் எல்லாரும் இதை பெறட்டுமே, ஒரு பரசமிருத்தின்னு சொல்லுவார்கள், அப்படி அது ஏற்படட்டுமேங்கிறதுக்காகத்தான் சொல்லவே முயற்சி. இப்ப நீ சொல்ல வந்தது, இந்த ஒரு குழப்பத்திலேருந்து இதை அப்படி சொல்லியிருந்தாலும் இதற்குரிய பலம் பக்தர்களுக்கு கிடைச்சிருக்கு, லிசனர்ஸ் கிடைச்சிருக்குனால் அது போறும். மற்றபடி இது தப்பு சரி விசாரத்துக்கெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். அந்த பலம் கிடைக்கணுமோ இல்லையோ, ஓஹோ இன்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் தெரிஞ்சுட்டோம், முன்னாடி தெரியாது, தெரிஞ்சிருந்தது நல்லதா தான் இருக்கு, திருப்தியா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கேட்கிற வாழ்க்கை இருந்ததுன்னா போறோம்னு சொல்றதுக்காக வந்தேன். இப்போ இது ஒரு நிலையா, இதுக்கு அடுத்தது நம்மளுடைய யங்கர் ஜெனரேஷன், அவர்களுக்கு நிறைய குவெஸ்ட் இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். ஒரு 10 வயசுக்காரர்களுக்கு என்ன சொல்லணும், 15 என்ன சொல்லணும், 20 என்ன சொல்லணும், கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லணும், கல்யாணம் ஆன உடனே என்ன சொல்லணும் என்றெல்லாம் இருக்கு. இருக்குன்னால் அடி எத்தனையோ விஷயத்தை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன், இன்னென்ன வயசுக்கு என்னென்ன சொல்லுவாள்னு, ஆனால் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னே தெரியல. சொல்லணும்னு புரியறது, என்ன சொல்லணும்னு தெரியறது, ஆனா எடுத்துன்னு போகணும்னால் எங்க இருக்கா, குழந்தைகளை கூட்டு கிளாஸ் நடத்த முடியுமா, இளைஞர்களை கூட்டா வருவாளா, நமக்கு யார் யார் உபன்யாசம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காளோ அவா 30 வருஷமா இப்படியே ஏற்பாடு பண்ணி பழகிட்டா, திடீர்னு அவளை கூட்டு நீங்க யூத்த கூப்பிடுங்கன்னு சொன்னா கூப்பிடுவாளான்னு கூட தெரியாது, இதுக்கு எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் இருக்குன்னு தெரியல, மறுபடியும் ஒரு குழப்பம், ஆனா பண்ணி ஆகணும்னு தெரியுது. இன்னொன்னு கண்டென்ட் இருக்கு, என்ன சொல்லணுங்கிறது தெரியறதே, ஆனா எப்படி எடுத்துன்னு போறது, அவளை எப்படி கூப்பிடுறது, மேலும் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களை கூட்டு சொன்னா ஒத்துப்பாளான்னா என்ன, அவர்களுக்கு புரிய வச்சுடலாம், எப்பவுமே லிசனருக்கு புரிய வைக்கிறது கஷ்டமே இல்லை. அடி என கேட்டா அதுதான் இருக்கிறதுல சுலபம், ஆனா அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அதை கண்டா தான் கொஞ்சம் தலைவேதனையே, அது ஒழுங்கா நடந்துருச்சுனால் தானே விஷயம் பகவத் விஷயம். எப்பவுமே உபன்யாசத்துக்கு முன்னாடி பின்னாடி, யாத்திரைக்கு முன்னாடி பின்னாடி, எல்லாத்துக்கும் என்னென்னமோ நடக்கும், எதோ குழப்பம் இருக்கும், ஆனால் உபன்யாசம்னு ஆரம்பிச்சதுனால் அத்தனை சுலபமா அத்தனை நல்லா இருக்கும். ஏன்னா பகவத் விஷயம் மட்டும்தான் எப்பவுமே எளிது, அதை தவிர எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் கஷ்டம்தான். இது ஒண்ணு நாங்க எங்க ட்ரஸ்ட்ல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்காதவா இல்ல, நிறைய பார்த்துருக்கோம், இருந்தாலும் அது குழப்பம்தான். எது அழகு தெரியுமோ, பகவத் விஷயம்தான். என்னவா இருந்தாலும் கேட்கறவனுக்கு சந்தோஷம், சொல்றவாளுக்கு சந்தோஷம், ஏற்பாடு பண்றவாளுக்கு சந்தோஷம். பகவானே சுலபரோ இல்லையோ, அதனால தம் விஷயத்தை எப்பவும் சுலபமா வச்சுப்பார். அதே இந்த லௌகிக்கங்கிறது கஷ்டம் பாடுங்க, அதனாலதான் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா தப்பா போனோமா வந்தோமா யாரை கூப்பிடணும் எப்படி கூப்பிடணும் எஸ்எம்எஸ்ஸா வாட்ஸ்அப்பா எல்லாம் லௌகிக்கம் குழம்பும். ஆனா இது எதுவுமே வைதிகம் குழப்பவே குழப்பாது. இதுதான் இந்த நிலைப்பாட்டில் தான் இது நடந்துட்டு இருக்கு, நடக்கணும். பிரார்த்திப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.